அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் தமிழக அரசு முன்னெடுத்திருக்கும் இன்று துவங்கியிருக்கும் 2 நாள் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு உரிய பலன் தருமா என்பது குறித்த ஒரு ஆய்வு.
வேலை வாய்ப்புகள் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி புரியுங்கிறாங்க. அதை பற்றி எந்த அளவுக்கு அது நடந்திருக்கு அப்படிங்கறத பற்றிய ஆய்வுகள் வந்து ஒரு மிக குறைவா இருக்குது.
இஸ்லாமிய அரசு என்று தன்னை கூறிக்கொள்ளும் IS அமைப்பு இஸ்லாமிய மார்க்க விதிமுறைகளுக்கு மாறானது என்று இந்தியாவில் இருக்கும் சில இஸ்லாமிய அறிஞர்கள் மற்றும் மத குருமார்கள் ஃபத்வா எனப்படும் மத ஆணை பிறப்பித்திருப்பது குறித்த செய்தி. இலங்கையில் மட்டக்களப்பு சத்ருகொண்டான் படுகொலை சம்பவம் நடந்து இன்றுடன் 25 ஆண்டுகள் நடந்துவிட்ட போதிலும் இதுவரை அதற்கான நீதி தமக்கு கிடைக்கவில்லை என்று உள்ளூர் மக்கள் கவலை வெளியிட்டிருப்பது குறித்த செய்திகள்.
எங்களோட வயது போன அம்மா அவருக்கு எப்படியும் ஒரு 75-80 வயது இருக்கும். எங்களோட தாயாரையும் கூட்டி கொண்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். இது ஒரு அநீதி. இனி என்ன 25 வரையும் இதோட முடியுது. இறைவன நீதியை கண்டுகொள்றான். இனி வேற எந்த விதம்
ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சார்லஸ் பீட்டர் மற்றும் முரளிதரன்.
அகதிகள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை மனிதாபிமானம், கண்ணியம் மற்றும் நேர்மையுடன் அணுக வேண்டுமென்று ஐரோப்பிய மக்களிடம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆணையாளர் கிளட் யாங்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் வலுவான நிலையில் இல்லை என்று தெரிவித்துள்ள அவர், மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவில் நிலவும் சூழல் காரணமாக ஐரோப்பா நம்பிக்கையின் ஒளிவிளக்காக பார்க்கப்படுகிறது என்று கூறினார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் நிகழ்த்திய உருக்கமான உரையிலேயே அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். மேலும் குடியேறிகள் வந்து சேர்ந்த முதல் நாளிலிருந்தே வேலை பார்ப்பதற்கான உரிமையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் யங்கர் கூறியுள்ளார்.
Strongly in favor of allowing asylum seekers to work.
கட்டாயமாக அகதிகளை பகிர்ந்து கொள்ளும் திட்டத்தின்படி ஐரோப்பிய ஒன்றியம் 160,000 மக்களை மீள்குடியமர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். இதற்கு முன்னர் எளிமையான வகையில் முன்வைக்கப்பட்ட திட்டத்துக்கு உறுப்பு நாடுகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தன. புதிய பிரேரணை எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் கூட்டத்தில் முன்வைக்கப்படும்.
ஹங்கேரி மற்றும் செர்பிய எல்லையில் 100,000 குடியேறிகள் காவல்துறை தடுப்புகளை உடைத்து கொண்டு சென்றுள்ளனர். ஹங்கேரியின் ரொஸ்கே நகருக்கு அருகில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. குடியேறிகள் பதிவு நிலையத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்னர் ரொஸ்கே நகருக்கு அருகில் அமைந்திருந்த இந்த சேகரிப்பு மையத்தில் காத்திருக்க வேண்டும். ஆனால் நோ கேம்ப் நோ கேம்ப் என்று முழக்கமிட்ட அவர்கள் அருகில் உள்ள புடாபெஸ்ட் நோக்கி செல்லும் நெடுஞ்சாலையில் நடக்க ஆரம்பித்துள்ளனர். குடியேறிகள் தங்களை ஹங்கேரியில் பதிவு செய்து கொள்வதை விரும்பவில்லை என்றும் அனைத்து வழிகளையும் பயன்படுத்தி ஹங்கேரியின் தலைநகர் புடாபெஸ்டுக்கு சென்று அங்கிருந்து ஆஸ்திரியாவுக்கோ ஜெர்மனிக்கோ செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக அங்கிருக்கும் BBC செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் சூத்திரதாரியாக கருதப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பவர் சீனாவை சேர்ந்தவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தகவலை சீனா மற்றும் தாய்லாந்து அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தற்போது போலீஸ் காவலில் உள்ள யூசுப் மியரலி என்ற இந்த சந்தேக நபர் 2 வருடங்களுக்கு முன்னரே சீனாவை விட்டு வெளியேறியவர். யூசுப் மியரலி சீனாவில் இஸ்லாமிய சிறுபான்மையினரான உய்கூர் இனத்தவர் அதிகம் வசிக்கும் ஜிங்ஜியாங் பிராந்தியத்தில் பிறந்தவர் என்று கூறப்பட்டுள்ளது. குண்டுவெடிப்புக்கு முன்பாக பாங்காக் பிரதான ரயில் நிலையத்தில் வைத்து குண்டு வைத்த நபரிடம் தானே அந்த பையை கொடுத்ததாக யூசுப் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் என தாய்லாந்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 20 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் சீனர்கள் ஆவர். இந்த வருட ஆரம்பத்தில் உய்கூர் இனத்தவர் பலரை தாய்லாந்து சீனாவுக்கு நாடு கடத்தியது. அவர்கள் அங்கு துன்புறுத்தப்படக்கூடும் என மனித உரிமைகள் அமைப்புகள் எச்சரித்திருந்த நிலையிலும் தாய்லாந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது.
பிரிட்டனின் மகாராணியான 2ஆம் எலிசபெத் பிரிட்டனின் அரச தலைவராக நீண்டகாலம் இருந்தவர் என்ற மைல்கல்லை இன்னும் சற்று நேரத்தில், அதாவது மாலை 5:30 மணியளவில் கடக்கிறார். தற்போது ஸ்காட்லாந்தில் பயணம் மேற்கொண்டிருக்கும் அவருக்கு சாலையோரம் மக்கள் திரண்டிருந்து வாழ்த்து தெரிவித்தனர். ஸ்காட்லாந்தில் புதிய ரயில் பாதையை திறந்து வைத்து உரையாற்றிய மகாராணி 2ஆம் எலிசபெத் இம்மாதிரி ஒரு தருணத்திற்கு தான் ஒருபோதும் ஆசைப்பட்டதில்லை என்று தெரிவித்துள்ளார். தனக்கு வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு அவர் நன்றியும் கூறினார். இதுவரை அவரது கொள்ளுப்பாட்டியான விக்டோரியா மகாராணியாரை பிரிட்டனை நீண்டகாலம் ஆட்சி செய்த அரசியாக இருந்து வந்தார்.
ஜெர்மனியில் லுஃப்தான்சா விமான நிறுவனத்தின் விமானிகள் 2 நாட்களாக நடத்தி வந்த வேலைநிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளது. லுஃப்தான்சா நிறுவனத்தின் விமானிகள் தங்கள் வேலைநிறுத்தத்தை முடித்துக்கொள்ள வேண்டும் என ஜெர்மனியிலுள்ள நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டதை அடுத்து விமானிகள் சங்கம் இந்த வேலைநிறுத்தத்தை முடித்துக் கொண்டதாக தெரிவித்துள்ளது. வேலைச்சூழல், ஓய்வூதியம் ஆகியவை தொடர்பாக லுப்தான்சா நிர்வாகமும் அதன் விமானிகளும் நீண்ட காலமாக மோதி வருகின்றனர். குறைந்த கட்டணத்தில் இயங்கும் விமான நிறுவனங்களிடமிருந்து வந்த போட்டியை அடுத்து விமான நிறுவனம் மேற்கொண்ட சிக்கன நடவடிக்கைகளை அடுத்து இந்த மோதல் உருவானது.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தில் உற்பத்தியை ஊக்குவித்து வேலைவாய்ப்புகளை பெருக்கும் நோக்கில் அரசால் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் 2 நாள் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று புதன்கிழமை தொடங்கியிருக்கிறது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா இதை துவக்கி வைத்திருக்கிறார். எனினும் அரசு எதிர்பார்த்த முதலீடுகள் யதார்த்த ரீதியில் வருமா என்னும் கேள்விகளும் எதிர்தரப்பினரால் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இந்த மாநாடு எதிர்பார்த்த பலனை அளிக்குமா என்று சென்னை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறையின் தலைவர் டாக்டர் ஜோதி சிவஞானம் அவரிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
2007-08 அப்புறம் குளோபல் பைனான்சியல் கிரைசிஸ்ங்கிறதுனால வந்து எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தனியார் முதலீடுங்கிறது வந்து பொதுவாகவே குறைஞ்சிருக்குது. முதல்ல அமெரிக்க பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது, அப்புறம் மற்ற யூரோப் பாதிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் கிரீஸ் போன்ற தனி நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டு இப்போ சைனாவோட வளர்ச்சி விகிதம் வந்து 2 இலக்கத்தில் இருந்த வளர்ச்சி விகிதம் 6% கிட்டத்தட்ட விழுந்திருக்குது. அதில் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதமும் விழுந்திருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும்போது தமிழ்நாடு வளரும், இந்தியாவோட வளர்ச்சி குறையும் போது தமிழ்நாடு வேகமா குறையும். இந்த சூழல்ல இதை பார்க்கும் போது தனியார் முதலீடுகள் வந்து அதிகமா முன் வரல. முன் வராத சூழல்ல இந்த மாநாடு வந்து எந்த அளவுக்கு முதலீடு கொண்டு வருங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா தனியார் வந்து வளர்ச்சி விகிதம் வந்து ரெக்கவர் ஆன பிறகு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு.
சுமார் 100,000 கோடி அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு முதலீடு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து தமிழக அரசால வெளியிடப்பட்டிருக்கு. அதுல உங்களை போன்றவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா?
இல்ல, அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா முன்னாடி நடந்த முதலீடுகள்லாம் பார்க்கும்போது வெறும் இந்த ஒப்பந்தங்கள் நிறைய போடப்பட்டிருக்கு, MOU சொல்லுவாங்களா, அதுதான் நிறைய சைன் ஆயிருக்கே தவிர ஆக்சுவலா ரியலைஸ் ஆன முதலீடு வந்து மிக குறைவா தான் இருக்கு அந்த MOU அளவு காட்டிலும். இன்னொரு இது வந்து இந்த முதலீடுகள் வந்து மாநிலங்களுக்கு இடையில வந்து போட்டிகள் கூட இப்ப நிலவுது. ஒவ்வொரு மாநிலமும் வந்து போட்டி போட்டு முதலீடு ஈர்க்கிறேன்னு சொல்லி நிறைய கன்செஷன் கொடுத்து டாக்ஸ் ரெவன்யூ ஸ்டேட்டுக்கு கிடைக்க வேண்டிய தேவையான வரி வருவாய் வந்து குறையுது. ஸோ அது வந்து இந்த பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இதனால எந்த அளவுக்கு பலன் கிடைச்சது, கொஞ்சம் முதலீடு வந்தா கூட அதனுடைய பலன் வந்து எந்த அளவுக்கு கிடைச்சிருக்குங்கிறத பத்தி ஒரு எவாலுவேஷன் நம்ம வந்து பொதுவா பண்றது இல்ல. பொதுவா என்ன சொல்லுவாங்க, இந்த முதலீடுக்கு இந்த கன்செஷன் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா இது வேலை வாய்ப்புகள் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி புரியுங்கிறாங்க. அதை பற்றி எந்த அளவுக்கு அது நடந்திருக்கு அப்படிங்கறத பற்றி ஆய்வுகள் வந்து ஒரு மிக குறைவா இருக்குது.
சில ஆண்டுகள் கழித்து எதிர்பார்த்த அளவுக்கு அந்த முதலீடு வரல, ஏன் அந்த முதலீடு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வரல அப்படிங்கிற அந்த கேள்வி எழுது இல்லையா? கையெழுத்து போட்ட காசு ஏன் வரமாட்டேங்குது?
முதலீட்டாளர்கள் வந்து ஒப்பந்தப்படி வந்து அதிகமான முதலீடு செய்யறதில்ல, ஒண்ணு. இரண்டாவது காரணம் வந்து தமிழகத்துல உள்ள இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், முக்கியமா வந்து மின்சாரம். மின்சாரம் வந்து ஒரு பெரும் பிரச்சனையா இருந்திருக்கு. பல இடங்கள்ல வந்து தொழிற்சாலைகள்லாம் வந்து மூடப்பட்டிருக்கு முன்றைய காலத்துல. இப்ப வந்து கொஞ்சம் டெபிசிட்டை மேனேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல அது வந்து மாறி இருக்குங்கிறது இன்னும் நமக்கு தெரியல. போதுமான முதலீடுகள் வந்து ரியலைஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து தேவையான மின்சாரம் கிடைக்காதது வந்து ஒரு முக்கியமான காரணம். அடிப்படை கட்டுமான வசதிகளும் வந்து ஒரு பிரச்சனை. தமிழகம் வந்து மற்ற மாநிலங்களை விட இது மாதிரி கட்டுமான வசதிகளில் வந்து ஒரு முன்னேறிய மாநிலமாக தான் கருதப்படுது. ஆனால் அதிகமான முதலீடுகள் வரும்போது நமக்கு இன்னும் அதிகமான அடிப்படை கட்டுமான வசதிகள் தேவைப்படுகிறது. அந்த அளவுக்கு வந்து கட்டுமான வசதிகள் வந்து இங்கே வளர்ச்சி அடையலை. சாலை இணைப்புகளோ போர்ட்டோட இணைக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி, இது போன்ற பிரச்சனைகளும் இருக்குது.
முதலீட்டாளர்கள் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் பணம் முதலீடு செய்யறதுக்கு வருவாங்க.
அவங்க நம்பிக்கை தமிழக அரசு முடிஞ்ச வரைக்கும் வந்து நிறைவேற்ற முயற்சி செய்வாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அவங்க நம்பிக்கை வந்து தமிழக அரசை ஒட்டிங்கிறத விட பொதுவான இந்த பொருளாதார சூழலை ஒட்டி தான் வந்து அந்த நம்பிக்கை வந்து முக்கியமா இருக்குது. இப்போ உலக பொருளாதார வளர்ச்சி விகிதம் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு நம்பிக்கை வந்து அதிகமாக வரும். இன்னைக்கு குளோபல் எக்கானமியே, இந்திய பொருளாதாரம், தமிழக பொருளாதாரம் எல்லாமே சேர்ந்து ஒரு ரிசெஷன் ஸ்டேஜில் இருக்குது. அதனால இந்த ஒரு மாதிரி சூழலில் வந்து எல்லாருக்குமே நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ தனியார் முதலீடுக்கு மிக மிக நம்பிக்கை குறைவா இருக்கும். அதனால நம்பிக்கை இழந்துட வேண்டியதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இந்தியா போலவே வந்து தமிழகத்துல ஜிஎஸ்டிபியில தமிழக தேசிய வருமானத்துல வந்து 3/2 வந்து சர்வீஸ் செக்டார் பணித்துறையை சார்ந்து இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து அந்த அளவுக்கு அதிகமானது இல்லை. அதனால வந்து பணித்துறைங்கிறது வந்து வெளிநாட்டில இருந்து கிடைக்கக்கூடிய தேவையை சார்ந்திருக்கும். ஸோ அந்த பொருளாதாரம் வெளிநாட்டு பொருளாதாரங்கள்லாம் ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா நம்ம தமிழக பொருளாதாரமும் ரெக்கவர் ஆயிடும். இந்த தனியார் முதலீடுகளும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால இந்த இன்வெஸ்டர்ஸ் மூடு அது வந்து இன்னும் மாறும்போது எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால முழுமையாக நம்பிக்கை இழந்துட வேண்டியதில்லை.
சென்னை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறையின் தலைவர் டாக்டர் ஜோதி சிவஞானம். நேயர்களே, இந்த சர்ச்சை குறித்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். தமிழகம் எதிர்பார்த்த பலன் இந்த மாநாட்டில் கிடைக்குமா கிடைக்காதா, அவை நேர்நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இஸ்லாமிய அரசு என்று தன்னை கூறிக்கொள்ளும் ஐஎஸ் அமைப்பு இஸ்லாமிய மார்க்க விதிமுறைகளுக்கு மாறானது என்று இந்தியாவில் இருக்கும் சில இஸ்லாமிய அறிஞர்கள் மற்றும் மத குருமார்கள் ஃபாத்வா எனப்படும் மத ஆணை ஒன்றை அங்கீகரித்து அதை உலகில் இருக்கும் 50 நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்த ஆணை எந்த அளவுக்கு சரியானது என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
சரியான ஒரு அணுகுமுறை, அதை நான் வரவேற்கின்றேன். இந்த மார்க்க அறிஞர்கள் கொடுத்த இந்த கருத்து ஒற்றுமையான தீர்ப்பு வெளியாகிறதுக்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே நான் வந்து பல பொதுத்தளங்களில் தமிழகத்தில் வரக்கூடிய முன்னணி வார இருமுறை பத்திரிகையிலும் கூட முதலில் ஐஎஸ் ஐஎஸ் என்றும் பிறகு ஐஎஸ் என்றும் சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பினுடைய நடவடிக்கைகள் இஸ்லாமியத்தினுடைய கோட்பாடுகளுக்கு விரோதமாக இருக்கின்றது என்று நானே கற்று எழுதியிருக்கின்றேன். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த ஜார்டன் விமானி ஒருவரை ஒரு கூண்டில் ஏற்றி உயிருடன் எரித்த காட்சி, அந்த காட்சியை காணொலியாக பதிவு செய்து உலகமெங்கும் பரப்ப செய்தார்கள். அப்போது நான் சொன்னேன், நபிகள் நாயகம் ஒருமுறை தன்னுடைய தோழர்களுடன் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு எறும்பு எறும்பு புற்று வந்து எரிக்கப்பட்டது. இதை செய்தவர்கள் யார் என்று சொல்லும் நபிகள் தோழர்களிடம் கேட்கும் போது, நாங்கள் தான் அதை எரித்தோம் என்று சொல்லும் போது, இறைவனுக்கு ஒரு அதிகாரத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டீர்கள் என்று கடித்துக் கொண்டார்கள். எனவே இவர்கள் இஸ்லாத்தின் பெயராலே செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு புறமாக உள்ளது என்ற நிலைப்பாடு மிக சரியானது, அதை நான் வரவேற்கிறேன்.
ஆனால் இந்த இயக்கத்துக்கு இப்பொழுது இளைஞர்கள் மத்தியிலே உலகின் பல நாடுகளிலே ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவிலே கூட சுமார் 2 டஜன் பேர் இந்த மாதிரி இந்த அமைப்பிலே சேருவதற்காக முயன்று சிலர் உண்மையிலேயே சேர்ந்தும் கூட அது பின்னால் அது தெரிய வந்திருக்கிறது. இந்த இயக்கத்துக்கு இந்தியாவிலே இளைஞர்கள் மத்தியிலே முஸ்லீம் இளைஞர்கள் மத்தியிலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீர்களா?
நிச்சயமாக ஈர்ப்பு இல்லை. நீங்களே கேள்வியிலே சொல்லிவிட்டீர்கள், 2 டஜன் பேர்கள் தான் என்று. இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய
தெரிந்த அளவில், நமக்கு தெரிந்த அளவில் அதை சொன்னேன்,
இருக்கலாம். இருந்தாலும் கூட ஒரு 17 கோடி மக்கள் தொகை முஸ்லீம் மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் சில ஆயிரங்கள் என்றே வைத்துக் கொள்வோம். நீங்க சொன்ன மாதிரி டஜன்கள் கூட வேண்டாம், அப்படியே அது வந்து வாதத்துக்காக எடுத்துக்கொண்டாலும் கூட பெரும்பகுதியான மிகப்பெரும் அருவி பெரும்பான்மையான மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையான நிலையாக இருக்கின்றது. இணையதளங்களிலே சமூக வலைதளங்களிலே மிகைப்பாக சில கருத்துக்களை பரப்பி அதன் அடிப்படையிலே அவர் ஆதரவு இருப்பது போன்ற ஒரு தோற்றம் அளிக்கப்படுகிறது. ஆனால் இப்போது படிப்படியாக இந்த ஐஎஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகள் கூட அம்பலமாகி வரக்கூடிய ஒரு சூழல்ல அதன்பால் ஈர்க்கப்படக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை கவலைக்குரியதை ஒன்றாக இருக்கவில்லை என்பதுதான் என்னுடைய.
ஆனால் பொதுவாக இந்த மாதிரி இந்த உலக அரசியலில் குறிப்பாக 2001 செப்டம்பர் தாக்குதல்களுக்கு பின் இஸ்லாமிய சமூகங்கள் பலவற்றில் ஏற்பட்ட இந்த ஒரு அமெரிக்க எதிர்ப்பு மனப்போக்கு என்பது அது தீவிரவாதத்துக்கு இட்டுச் செல்வதாக பலர் கருதினார்கள். அந்த மாதிரியான ஒரு மனப்போக்கு தமிழ்நாட்டில் கூட இந்த அமெரிக்க தூதரகத்தின் மீது ஒரு முஸ்லீம்கள் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டம் வன்முறையாக திரும்பிய பொழுது அந்த கவலைகள் எழுந்தன. நீங்கள் வந்து அந்த மாதிரியான போக்குகள் இன்னும் தமிழ்நாட்டிலே நீடிக்கின்றன என்று நினைக்கிறீர்களா?
அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலை நிச்சயமாக மக்கள் மத்தியில் இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் சென்னையில் நடைபெற்றது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்ல. அமெரிக்க தூதரகத்தின் மீது பெட்ரோல் குண்டு கூட வீசப்படவில்லை. அமெரிக்காவினுடைய சில போக்குகளை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் போது சில இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அமெரிக்க தூதரகத்தின் மீது கண்ணாடி உடைத்தார்கள். எனவே இதை வைத்துக் கொண்டு பயங்கரவாதத்தின்பால் இளைஞர்கள் தவறப்பட்டு இருக்கிறார்கள், அந்த போக்கு தமிழகத்தில் இருக்கின்றது என்று சொல்வது முற்றிலும் தவறு.
மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா. சவுதி அரேபியாவின் போர் விமானங்கள் ஏமனில் குண்டு வீசி தாக்கியதில் 2 படகுகளில் பயணம் செய்த 20 இந்தியர்களில் 7 பேரை காணவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
ஏமனில் சவுதி அரேபியாவின் போர் விமானங்களால் குண்டு வீசி தாக்கப்பட்ட 2 படகுகளில் பயணம் செய்த 20 இந்தியர்களில் 7 பேரை காணவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. அந்த 20 பேரும் யாரென்று அடையாளம் காண முடியவில்லை என்றும் அவர்களில் 13 பேர் உயிருடன் உள்ளது மட்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் ஏமனில் உள்ள தூதரக அதிகாரிகளிடம் தாங்கள் தொடர்பில் உள்ளதாகவும் இந்தியா கூறுகிறது. மேற்கொண்டு உறுதியான தகவல்கள் கிடைத்தவுடன் அவை வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் தலைநகர் சனாவை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான தாக்குதல்களை சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் நடத்தி வருகின்றனர். அவ்வாறான தாக்குதலின் போதே இந்த குண்டு வீச்சு நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. சோமாலியாவின் துறைமுகமான பெர்பராவிலிருந்து ஏமனில் உள்ள மொகாவை நோக்கி செங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த 2 படகுகள் மீது செவ்வாய்க்கிழமையன்று தாக்குதல் நடந்துள்ளதாக தெரிய வருகிறது. கிளர்ச்சியாளர்களுக்கும் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினருக்கும் இடையிலான போர் உச்சத்தை அடைந்துள்ள சூழலில் ஏமனில் இதுபோன்ற சம்பவங்கள் நாள்தோறும் வழக்கமாகியுள்ளன. இதன் காரணமாகவே பல சம்பவங்கள் தொடர்பில் உறுதியான தகவல்கள் வெளியாவதில் சிக்கல்கள் உண்டாகியுள்ளதாக கூறப்படுகின்றது.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன். சவுதி அரேபிய தூதரக அதிகாரி ஒருவர் நேபாள நாட்டைச் சேர்ந்த பணிப்பெண்கள் இருவரை திரும்ப திரும்ப பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கியதாக எழுப்பப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை விசாரித்து வருவதாக டெல்லி காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் மீண்டும் டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன்.
இந்தியாவில் சவுதி அரேபிய தூதரக அதிகாரி ஒருவர் நேபாளத்தைச் சேர்ந்த பணிப்பெண்கள் இருவரை திரும்ப திரும்ப பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கியதாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை விசாரித்து வருவதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த அதிகாரியின் வீட்டில் வேலை பார்ப்பதற்காக நேபாளத்திலிருந்து தாங்கள் வந்த பின்னர் மாத கணக்கில் ஒரு வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் அடித்து துன்புறுத்தப்பட்டதாகவும் பட்டினி போடப்பட்டதாகவும் அந்த பெண்கள் புகார் அளித்துள்ளனர். தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று வழங்கிய தகவலை அடுத்து புதுடெல்லியின் புறநகர் பகுதியான கூர்கானில் உள்ள வீட்டொன்றில் சிக்கித் தவித்த அந்த 2 பெண்களையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். இந்த குற்றச்சாட்டுகளை புதுடெல்லியில் உள்ள சவுதி அரேபிய தூதரகம் மறுத்துள்ளது. இதேவேளை குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள வெளிநாட்டு தூதரக அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்கிற சட்ட விலக்கு உள்ளதாக காவல்துறையினர் கூறுகிறார்கள். மேலும் இது தொடர்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் பாலியல் கொடுமை, சட்ட விரோதமாக தடுத்து வைத்தல் உள்ளிட்ட சட்ட பிரிவுகளின் கீழ் பெயர் குறிப்பிடப்படாமல் வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் உறுதி செய்துள்ளனர். நேபாளத்தில் இருந்து பெரும் எண்ணிக்கையிலான பெண்கள் வீட்டு வேலைகளுக்காக இந்தியாவுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் செல்கின்றனர். இவ்வாறு வீட்டு வேலைகளுக்காக செல்லும் பெண்கள் எஜமானர்களிடம் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகும் சம்பவங்கள் பெரும் நடப்பதாக மனித உரிமை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் புகார் அளித்துள்ள 2 பெண்களும் 30 மற்றும் 50 வயது மதிக்கத்தக்கவர்கள். இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கூர்கான் காவல்துறையின் உயர் அதிகாரியான நவ்தீப் சிங், அந்த பெண்களுக்கு வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்த சவுதி அரேபியாவை சேர்ந்தவர்கள் அவர்களை அங்குள்ள கடற்கரை நகரான ஜித்தாவுக்கு அழைத்து சென்று சில மாதங்கள் அங்கு வைத்து கொடுமைப்படுத்தியதாகவும் பின்னர் இந்தியா அழைத்து வந்து அடைத்து வைத்திருந்து பலவிதமான இன்னல் உள்ளாக்கியுள்ளதாகவும் புகார் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். புகார் அளித்துள்ள பெண்கள் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரத்தில் காவல்துறையினரின் விசாரணைகளை கவனித்து வருவதாகவும் முறையான புகார்கள் அளிக்கப்படும் என்றும் நேபாள தூதரகம் தெரிவித்துள்ளது.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook, Twitter, Google Plus, Instagram மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையில் மட்டக்களப்பு சத்ருகுண்டான் படுகொலை சம்பவம் நடந்து இன்றுடன் 25 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் இதுவரை அதற்கான நீதி தமக்கு கிடைக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு சத்ருகுண்டான் மனித படுகொலை சம்பவம் இடம்பெற்று இன்றுடன் 25 வருடங்களாகின்ற போதிலும் தங்களுக்கு இதுவரையில் எதிர்பார்த்த நீதி கிடைக்கவில்லை என்று கொல்லப்பட்டவர்களின் உறவினர்களினால் கவலை வெளியிடப்பட்டுள்ளது.
கடவுள் நீதிதான் எங்களுக்கு கிடைக்குமே தவிர வேற நீதிகள் எதுவுமே இல்லை. ஆனால் ஏதோ இறைவண்ட நீதியை கண்டுகொள்ளதான் நாங்கள் இன்றைக்கும் கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கோம். எங்களோட மக்களுக்கு என்ன நடந்ததுன்றது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதை மறக்க இயலாது.
1990 இதே நாளில் சத்ருகுண்டான், கொக்குவில், பனிச்சையடி மற்றும் பிள்ளையாரடி ஆகிய 4 கிராமங்களைச் சேர்ந்த 186 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள் என பலரும் இதில் அடங்குகின்றார்கள். சம்பவத்தில் தனது குடும்பத்தில் மட்டும் தாய், சகோதரிகள் உட்பட 18 பேரை இழந்துள்ளதாக கூறுகின்றார் கொக்குவிலைச் சேர்ந்த 61 வயதான செல்லத்துறை நல்ல தம்பி.
90 எல்லா இடமும் யுத்தம், சண்டை. எங்களை கிராமம் மற்ற கிராமம் எல்லாம் சண்டை தெரியும் தானே, இந்த புலிகள் சண்டை. ஊருக்குள்ளே இராணுவங்கள் எல்லாம் வந்துட்டு, அதால் இந்த கிராமத்தில் இடிக்க இயலாதுன்னு சொல்லி பயத்தில் இந்த கிராமத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாம் எழும்பி ஆத்துக்கங்கால படுவாங்கிற பகுதிக்கு, அந்த பகுதிக்கு போனோம். கொஞ்சம் பேர் என்னென்று கேட்டால் இனி பிரச்சனை இல்லை என்றதால் திரும்பி அதுகள் வந்த போன வழியாலே திரும்பி வந்து அந்தந்த இடத்துகளில் அவங்களோட வீடுகளில் இருந்துதுகள். பிறகு 2-3 நாளையால் இராணுவம் 9ஆம் தேதி 9ஆம் மாதம் பின்னேரம் 5 மணி 5:30 அளவில் தான் இவங்களை கூட்டி போயிருக்கிறாங்க. என்ன சொல்லி கூட்டி போயிருக்கிறாங்கன்னு கேட்டால் விசாரணை. பாருங்க, எங்களோட பெரியாள் உங்களை எல்லாம் விசாரிக்க வேணும்னு சொல்லி தான் ஒரு கூட்ட சொல்லி தான் இவங்க கூட்டி போயிருக்காங்க. ஆமி அடுத்த நாள் விடியத்தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். 10ஆம் தேதி அங்கே ஊரில் இருந்த சனம் ஒன்றுமே இல்லையாம். ஆமிக்காராக்கள் கூட்டிட்டு போனதாம், காணும் இல்லையாம். அங்கே இருந்த சனம் ஒன்றும் இல்லை. ஆக்களுக்கு விசாரணை செய்து பார்க்குற நேரம் போஸ்டன் கேம்பில் கொண்டு போய் தான் இந்த ஆக்களை எல்லாம் கொல்லப்பட்டதாக ஆக்கள் சொல்கிறாங்க. ஓ, இதைத்தான் கேள்விப்பட்டோம். இன்றையோட 25 வருஷம் ஆனால் எத்தனை அரசாங்கம் வந்தும் எங்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை. இப்போ புது அரசாங்கம் வந்து தான் இருக்கிறது. அவங்களும் நீதி தருவாங்கன்று கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கல. பாருங்கள், எங்களோட வயது போன அம்மா, அவங்க எப்படியும் ஒரு 75-80 வயது இருக்கும். எங்களோட தாயாரையும் கூட்டி கொண்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாவும். இது ஒரு அநீதி. இனி என்னைகிற 25 வருஷம் இதோட முடியுது. இறைவண்ட நீதியை கண்டுகொள்கிறான். இனி வேறு எந்த விதமான இதுக்குமே இல்லை. அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் ஐயா. இனி எனக்கு வேற ஒன்றும் தெரியாது.
இராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்ட தமது கிராம மக்கள் அன்று இரவே கொல்லப்பட்டமைக்கான அறிகுறிகள் தென்பட்டது என்கின்றார் சத்ருகுண்டானைச் சேர்ந்த 57 வயதான கந்தையா சிவக்கொழுந்து.
போஸ்டவன் கேம்பில் கேம்புக்கு கொண்டு போய் அன்று இரவே அந்த மக்கள் அனைவரையும் எப்பாறு கொலை செய்தார்கள் என்பது தெரியாது. ஆனால் அன்று இரவு பெரிய தீ சுவாலைகள் எரியப்பட்டதும் துப்பாக்கி போட்டு கேட்டதும் உண்மை. அதில் எங்களோட குடும்பத்தைச் சேர்ந்த முதியோரிலிருந்து சிறுவர் வரையிலான 10 உறவுகளை நாங்கள் ஒரே நாளில் இழந்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய அந்த உறவுகளுடைய பொடி கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் என்றால் ஒன்று என்று இல்லை, பல வகையான ஆணைக்குழுக்கள் எங்களை அழைத்து விசாரணை செய்யப்பட்ட போது இராணுவம்தான் எங்களுடைய இந்த உறவுகளை கொலை செய்த என்பதை ஆணித்தரமாக எடுத்து கூறியிருந்தோம். ஆனால் கூறின அவ்வளவுதான் நடைபெற்றது. அதற்கான நீதி நியாயம் எதுவும் மக்களுக்கு கிடைக்கவில்லை.
இந்த சம்பவத்தில் கந்தசாமி கிருஷ்ணகுமார் என்ற சலவை தொழிலாளி மட்டும் வெட்டு காயங்களுடன் உயிர் தப்பியிருந்தார் என்று கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்துக்கு இராணுவம்தான் பொறுப்பு என்று காணாமல் போனவர்கள் பற்றிய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றில் அவர் சாட்சியமளித்த போது அவ்வளவு தெரிவித்திருந்தார். ஆனால் அதே ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியமளித்த இராணுவ அதிகாரிகள் இதனை மறுத்திருந்தனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து உருவாக்கியிருக்கும் இலங்கையின் தேசிய அரசாங்கத்தை எதிர்வரும் 5 ஆண்டுகள் ஆட்சியில் நீடிக்கும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவை ஒன்று சேர்ந்து உருவாக்கிய தேசிய அரசாங்கம் எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு ஆட்சியில் இருக்கும் என்றும் அதனை சீர்குலைப்பதற்கு எவருக்கும் முடியாதென்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். 3 அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பதவியேற்ற பின்னர் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டமொன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
සමහර අය කියනවා මේ ආණ්ඩුව රැඩිකල් යන්න කලින් පෙරලන්න පුළුවන් කියලා එකක් තියෙනවා. මම බොහොම පැහැදිලිවම කියනවා අවුරුදු 5කට මිනා
நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒன்றிணைந்து ஆட்சியொன்றை அமைத்ததாக தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதனை சீர்குலைப்பதற்கு இடமளிக்கப்பட மாட்டாதென்றும் தெரிவித்தார். தேசிய அரசாங்கம் தொடர்பாக இளைஞர்களுக்குள் இருக்கின்ற குறைந்த அனுபவம் காரணமாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன நாட்டின் நன்மை கருதியே இந்த இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். இவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ள தேசிய அரசாங்கம் நீண்ட காலம் நீடிக்காதென்று சிலர் கூறி வருகின்றனர். அதே போன்று தற்போதைய அரசாங்கம் ஒரு பலவீனமான அரசாங்கம் என்றும் மேலும் தெரிவிக்கின்றனர். இவை அடிப்படையற்ற விமர்சனங்கள் என்று தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தனது அரசாங்கத்தை அசைக்க முடியாதென்றும் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாம் எப்போதும் சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிப்பணிய மாற்றோம் என்று தெரிவித்தார். தானும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் மேற்குலக நாடுகளின் சதி திட்டம் ஒன்றுக்கமைய செயற்பட்டு வருவதாக அனுபவம் குறைந்த சில அரசியல்வாதிகள் கூறி வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன இவ்வாறான குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்தார். தேசப்பட்டுள்ள அரசாங்கம் ஒன்றை தான் சீர்குலைத்ததாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு பதில்களை வழங்க தான் விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். இதேவேளை இன்று மேலும் 3 அமைச்சர்களும் 19 ராஜாங்க அமைச்சர்களும் 21 பிரதி அமைச்சர்களும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். இதற்கு மேலதிகமாக கடந்த 4ஆம் தேதி 44 அமைச்சர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அடுத்து சர்வதேச செய்தி ஒன்று. பிரிட்டன் வரலாற்றில் முடிசூடி நீண்டகாலம் ஆட்சி செய்தவர் என்கிற சாதனையை 2ஆம் எலிசபெத் மகாராணியார் இன்று இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்த்த இருக்கிறார். இதுகுறித்த பிபிசியின் செய்திகளை தமிழ் தருகிறார் பூபாலரட்னம் சேவகன்.
ராணியாவதற்காக பிறந்தவர் அல்ல, ஆனால் பிரிட்டிஷ் சரித்திரத்தில் நீண்டகாலம் மகாராணியாக அவர் இருந்துவிட்டார். அவருக்கு சூட்டப்பட்ட முடி அவரை சேவை செய்வதற்கான ஒரு வாழ்க்கைக்கு இழுத்து வந்தது. 1950களில் 20 வயதான ஒரு ராணி அவர். பின்னால் வந்த காலங்களில் மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் பேரழிவு தருணங்களை அவர் கடந்து வந்திருக்கின்றார். உலகெங்கும் அவர் பயணித்திருக்கின்றார். எந்த ஒரு நாட்டின் தலைவரும் இந்த அளவு விரிவான பயணங்களை செய்தது கிடையாது. பெரும் மாற்றங்களின் சாட்சி அவர். தற்கால உலகத் தலைவர்களில் பெரும்பாலும் அனைவரும் அவரை சந்தித்திருக்கின்றார்கள். பிரிட்டனில் வின்சன்ட் சர்ச்சில் முதல் டேவிட் கேமரன் வரை 12 பிரதமர்களை அவர் பார்த்திருக்கின்றார். அதில் 9வது பிரதமர் ஜான் மேஜர்.
கடந்து போன 60க்கும் அதிகமான வருடங்களில் மகாராணி அப்படியே நிலைத்திருக்கின்றார். பிரதமர்கள் வருவார்கள் போவார்கள், பிரபலங்கள் வருவார்கள் போவார்கள், வாழ்க்கை மாறிவிட்டது. ஆனால் அவரும் அவரது முடியாட்சியும் மக்களின் வாழ்க்கையில் அப்படியே நிலைத்து நிற்கின்றன. அது மிகவும் உத்தரவாதமானது என்று.
1000 ஆண்டுகளுக்கும் அதிகமாக தொடரும் முடிவாரிசுகளில் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த அவர் பலருக்கு பரிச்சயமானவரானாலும் சிலருக்கே அவரை சரியாக புரியும். உண்மையில் அவர் எப்படியானவர்? மேரி பிரான்சிஸ் 4 வருடங்கள் அவரது தனிப்பட்ட அலுவலகத்தில் பணியாற்றியவர்.
தனிப்பட்ட வாழ்க்கையில் கேமரா எதுவும் இல்லாத இடங்களில் அவர் மிகவும் ஜாலியானவர். எனது அனுபவத்தில் அவர் எப்போதும் இரக்கமின்றி கொடூரமாக நடந்தது கிடையவே கிடையாது. எவரை பற்றியும் அலுவலக ரீதியாக அவர் சந்தித்த எவரையும் கூட நிந்தித்து பேசியது கிடையாது. ஆனால் இப்போதும் அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் வேடிக்கையான பக்கங்களை பார்க்கக்கூடியவர், ஆட்களை சிரிக்க வைக்கக்கூடியவர்.
பாரம்பரிய மரபுகளை தொடர்வதுடன் யதார்த்தமான முற்போக்கு சிந்தனைகளை கொண்டவராக பிரிட்டனின் 2வது எலிசபெத் மகாராணி இருப்பதால் அவரால் இந்த முடியாட்சியை இன்றும் அர்த்தமுள்ளதாக வைத்திருக்க முடிகின்றது. குடிமக்களின் நம்பிக்கையை பெற்றவராக திகழ்கின்ற மகாராணியார் தான் முடிசூடிய நாளன்று கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற என்றும் உறுதியோடு இருப்பதுடன் என்றும் ஓய்வு பெறவும் மாட்டார்.
பிபிசியின் செய்திகளை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
அகதிகள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை மனிதாபிமானம், கண்ணியம் மற்றும் நேர்மையுடன் அணுக வேண்டுமென்று ஐரோப்பிய மக்களிடம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆணையர் ஜான் கிளாட் யங்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தான் தொடர்ந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கப் போவதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இந்த பிராந்தியத்தில் இராணுவ ரீதியாக சமநிலை இல்லாத காரணத்தால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள சவுதி அரேபிய தூதரக அதிகாரி ஒருவர் நேபாளி பெண்கள் இருவரை தனது வீட்டில் அடைத்து வைத்து திரும்ப திரும்ப பாலியல் வல்லுறவு கொண்டார் என்ற குற்றச்சாட்டுகளை விசாரித்து வருவதாக இந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.